السلام عليكم ورحمة الله وبركاته.
أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وابتغ فيما آتاك الله دار الآخرة ولا تنس نصيبك من الدنيا، كما أحسن الله إليك، ولا تبغ الفساد في الأرض، صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வே, நல்லடி அவர்களே, அல்லாஹ்வே அன்று பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இறுதி நபித்துவம், அந்த இறுதி நபித்துவத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களையும் அனைத்து கட்டங்களையும் மிக விரிவாக நபி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உயிரினங்கள் அது கால்நடைகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம், யாருக்கும் ஒரு கஷ்டம், ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் அதை எப்படி அணுக வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டிருக்கிறது. யாருக்கும் ஒரு கஷ்டம், ஒரு கவலையான கட்டம், ஒரு சுரீனம், ஒரு சோதனையான நிலைமை வரக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறருடைய கஷ்ட நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக அழகான வழிகாட்டலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவும் இதை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். கனிமான் சகோதரர்களை பிரியார்களே, குர்ஆன் அகீதா தௌஹீத் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஓரிறை கொள்கை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் என்ற இந்த விசுவாசத்தை பயான் செய்வது போன்று அர்ரிசாலா என்று சொல்லக்கூடிய இறுதி நபித்துவத்தையும் பயான் செய்வதோடு அல் ஆக்ரா என்று சொல்லக்கூடிய கியாமத்தையும் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறது. குர்ஆனுடைய 6666 ஆயத்துகளில் 500 ஆயத்துகளை சட்ட அடிப்படையில் உள்ள ஆயத்துகளாக தொகுக்கக்கூடிய ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தஸீன்கள் ஏனைய 6000 ஆயத்துகள் ஆகிரத் சம்பந்தமானதும், சொர்க்கம் நரகம் சம்பந்தமானதும், அல்லாஹ் அடியார்களுக்கு அளிக்கக்கூடிய நன்மைகள் சம்பந்தமாகவும் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட வாழ்க்கையில் தன்னுடைய போதனைகளில் மிக தெளிவாக இருந்தார்கள். சஹீஹ் புகாரியுடைய 3வது ஹதீஸ் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இதை ரிவாயத் செய்கிறார்கள். அதில் நபியவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனுடைய அந்த வகையை முன்வைத்த அந்த சம்பவம் இடம்பெறுகிறது. அந்த செய்தியை கதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வச்ச நேரத்தில் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, إنك لتصل الرحم وتحمل الكل وتقسم المعدوم وتعين على نواب الحق என்ற வார்த்தைகளை சொன்னார்கள்.
அதுல நபி அவர்களே, நபியே இனவந்துகளை நேசிக்கிறீங்க, இன்னும் பிறருடைய கஷ்டத்தில் உதவி செய்றீங்க, மற்றவர்களுடைய சிரமத்தை நீங்க சுமந்து கொள்றீங்க, திடீரென்று யாருக்கும் ஆபத்து வந்தா முசீபத்து வந்தா அதுல நீங்க உதவியாக இருக்கிறீங்க என்ற இந்த மேலான பண்புகளை தான் நக்கல் ஆலா குழுக்கள் அப்படின் என்ற குர்ஆன் சொல்வதற்கு முன்பு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸ் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னிலையில் நடந்தது. சஹீஹ் புகாரியுடைய மூன்றாவது ஹதீஸ். இந்த தன்மை நபி அவர்களிடத்தில் மிக தெளிவாக இருக்கும். இந்த பந்துகள் அது முஸ்லிமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், அது அபு லஹபாக இருக்கலாம், அது அபு தாலிபாக இருக்கலாம், அல்லது அது தன்னுடைய தீனை ஏற்றுக்கொண்ட அபுபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களாக இருக்கலாம். ரெண்டு மாமனார்கள், அவர்களும் குடும்பத்தில் சாட்சா பெரியப்பமார்கள், இவர்களுடனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் அவர்களோடு நடந்து கொண்ட விதம் தான் உலகத்திற்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நபியவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை, நபியவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சும, நபியவர்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே பிறருடைய கஷ்டத்துக்காக தான் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வு நபியவர்களுடைய வாழ்க்கையில காட்சியளித்தது. அதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் ஒரு சிரமம், கஷ்டம், துன்பம் வரக்கூடிய நேரத்தில் எந்த வகையில நான் உதவி செய்யலாம், வார்த்தையால் உதவி செய்வதாக இருந்தா அது வார்த்தையால் அவருடைய கஷ்டத்தை போக்கலாம், ஒரு செயலால் உதவி செய்வதாக இருந்தா அந்த செயலால் அந்த கஷ்டத்தை போக்கிவிடலாம், அவருக்கு துவாவால செய்ய முடியும் என்றால் அது துவாவால நாம் செய்யலாம். எனக்கல்லா தந்ததை கொண்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் தந்ததை கொண்டு உதவி செய்யலாம். ஆக இன்று நான் பேச விரும்புவது மேலான சமூகங்களே, கஷ்டமான நேரத்தில் அது ஒரு நாயாக இருக்கலாம், அது ஒரு பறவையாக இருக்கலாம், அது ஒரு மனிதனாக இருக்கலாம், அது ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், அல்லது ஒரு காஃபிராக இருக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஸஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் வேறு பல ஹதீஸ் கிரந்தங்களில் வந்திருக்கிறது. ஒரு ஆண் என்பதாகவும் பெண் என்பதாகவும் இடம்பெறுகிறது. ஒரு நாய் துடிக்கிறது தண்ணீர் தாகத்தில், அதை கண்ட ஒரு ஆண் அல்லது பெண் தன்னுடைய தோளில் செஞ்ச அந்த சப்பாத்தை எடுத்து அந்த பெண் தன்னுடைய ஒரு புடவையை கட்டி அதை கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டு அதை வெளியெடுத்து அந்த நாய்க்கு கொடுத்த தண்ணீர் இந்த பெண்ணுக்கு சொர்க்கத்துக்கு காரணமாக அமைகிறது. இஸ்லாம் அடியார்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், அல்லாஹ்வுக்காக நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்பார்க்கிறார். அது ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு ஆட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை அடியார்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். இதனாலதான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மூமின் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் சொன்னார்கள். ஊழியர்கள் மீது இறக்கம் காட்டுங்கள், மாணவர்கள் உங்கள் மீது இறக்கம் காட்டுவார்கள் என்று சொன்னார்கள். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் குர்ஆன் நமக்கு மிக அழகாக வழிகாட்டுகிறது. நபியவர்கள் மிக தெளிவாக முன்வைக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு படிப்படியாக இருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று இஸ்லாம் கற்று தந்தது போன்று இஸ்லாம் நமக்கு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், வியாபாரம் இவைகளை கற்று தந்தது போன்று இஸ்லாம் நமக்கு ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும் விதத்தையும் குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுடைய வரலாறும் இதற்கு நமக்கு காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை சொல்றது இருக்கிறே, அது பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தன் ஒரு மோனனுடைய கஷ்டத்துல, ஒரு மனிதனுடைய கஷ்டத்துல ஒரு மனிதன் ஆ என்ற ஒரு மூச்சு விடுகிறான் அல்லவா, அது கியாமத்து நாளையில அல்லா இவனை நரகத்திலிருந்து பாதுகாப்பாக வந்திருக்கு. இஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு அமலையும் அமலாக கருதுகிறது. அதனால் ஈமான் இஹ்திஸாம், சுன்னா அஹ்சான் இக்லாஸ் எந்த அமலையும் செய்யும் பொழுது விசுவாசத்துடன் நன்மை நாடியவர்களாக நபியுடைய வழிபிரகாரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் தூய இக்லாசுடன் எந்த ஒரு அமலும் நிகழும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக கபூல் செய்யப்படக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அதனால் கனிவான சகோதரர்களை தெரியாதே இஸ்லாம் நமக்கு இந்த ஒரு அடிப்படையை முன்வைத்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, நபியவர்களாக அனுப்பப்பட்டவர்கள் உலகத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆலச்சாருக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் மீது இறக்கம் உள்ளவர்கள். ஊனாயும் ஆடும் மிருகங்களும் ஒட்டகையும் மான்குட்டியும் நபியவர்களுடைய கருணையை புரிந்திருக்கிறது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்களும் நபியவர்களுடைய இரக்கத்தையும் அவர்களுடைய அந்த தாராள தன்மையும் புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால் இந்த நாம் சிந்திக்க வேண்டும், இஸ்லாம் பிறருடைய கஷ்டத்தில் பிறருடைய துன்பத்தில் பிறருடைய சிரமத்தில் எமக்கு என்ன சொல்கிறது, குர்ஆன் எப்படி நடந்து கொள்ளுமாறு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, குர்ஆன் நமக்கு இதனிடத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எப்படியாக முன்வைக்கிறது, நபியுடைய ஹதீஸில் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன வகையில் ஆறுதல் வார்த்தைகளையும் வழிகாட்டல்களையும் முன்வைக்கிறது. பிறருடைய சிரமம் ஒரு யத்தீமாக இருக்கலாம், ஒரு விதவையாக இருக்கலாம், அது ஒரு அனாதை, அது ஒரு விதவை, அது ஒரு கஷ்டத்தில் உள்ள நோயாளி, ஒரு ஒரு சிரமத்திலும் துன்பத்திலும் தவிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லு. ஒரு நோயாளி நாம் ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு பௌத்தர் இருக்கிறார், ஒரு இந்து சகோதரர் இருக்கிறார், ஒரு முஸ்லிம் இருக்கிறார், எல்லோரையும் நாம் சேர்ந்து விசாரிக்கிறோம், அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்கிறோம். இது நிச்சயமாக எங்களுடைய மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய உண்டாக இருக்கிறது. கனியமான சகோதரர்களை பெரியார்களே, இது சம்பந்தமாக குர்ஆன் மிக தெளிவாக பல விஷயங்களை முன்வைத்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம தந்ததிலிருந்தால் அவர்கள் செலவழிக்கிறார்கள். நாம் தந்ததை அல்லாஹ் திரும்ப 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 சொல்கிறார். அல்லாஹு தஆலா ஜகாத்தை கொடுக்குமாறு வலியுறுத்துகிறான், கஞ்சத்தனம் பண்ண வேண்டாம் என்று சொல்கிறான். அல்லாஹ் தர்மம் செய்யுமாறு அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான், செலவழிக்குமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களுடைய கரத்தை நீங்கள் அழிவில் போடாமல் அல்லாஹ் சந்ததை தாராளமாக செலவழிங்கள் சொல்கிறார். எதை செலவழிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் மேல் மிச்சமாக இருக்கக்கூடியவைகளை செலவழிங்கள் என்று சொல்கிறார். செலவழிப்பு என்பது கொடுப்பது என்பது எங்களுடைய மார்க்கத்தில் ஆக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கண்டார்கள். சில மக்கள் ஆடை இல்லாம செருப்பு இல்லாம கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறத பண்டு நபியவர்களுடைய முகம் அப்படி மாறிவிட்டது. அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள், அழைப்பு கொடுங்கள், அதான் சொல்லுங்கள். அழைப்பு கொடுக்கப்பட்டது. அன்றை தொழுகை முடித்துக் கொண்ட நபியவர்கள் நடத்தினார்கள். மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து நபியவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று நபியவர்கள் போதிச்ச இந்த சம்பவத்தை ஹயாத்து சஹாபா என்ற கிரந்தத்தில் ஷேக் யூசுப் காதலி அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் மனிதர்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற தலைப்பில் அவர்கள் அழகாக முன்வைத்திருக்கிறார்கள். கொடுங்கள் என்று சொன்னபொழுது சஹாபாக்கள் தசத்தக்கமும் தினமிகி தசத்தக்கமும் தீனாரிகி அவர்களிடத்திலிருந்து தினம் தீனார்களை அவர்கள் செலவழித்தார்கள். தசத்தக்கமின் தமிழகி தசத்தக்கமின் முறகி அவர்களிடத்தில் பேரிச்ச பழத்தையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த கோதுமையும் அவர்கள் கொடுத்து அவர்களிடத்திலிருந்து ஆடையையும் அவர்கள் கொடுத்து உதவி செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபியவர்கள் ஒரு குத்துபா நடத்தினார்கள். தென்மணிகள் தன்னுடைய ஆடு அவர்கள் அணிந்திருந்த நகைகளை எடுத்து அவர்கள் வீசினார்கள். இது ரசூலுல்லாஹ் நாம் தர்மமாக கொடுக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, எங்களுடைய மார்க்கம் எமக்கு இதை போதிக்கிறது. கஷ்டமான நேரத்தில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறத குர்ஆனும் ஆதரிக்கிறது. உணவு கொடுப்பது அதில் முஸ்லிமான மிஸ்கீன் என்று சொல்லவில்லை. முஸ்லிம்களுக்கு உணவளிப்பதை ஆர்வமூட்ட மாட்டார்கள் யார்? முனாஃபிக்கீன்கள் என்று சொல்கிறது. இந்த மார்க்கத்தை மறுக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை ஒரு அடிப்படையாக சொல்லியிருக்கிறார். உணவளிப்பது, ஆடை கொடுப்பது, தேவையானவர்களுக்கு சில நல்ல வார்த்தைகளை சொல்வது, அவர்களுக்கு இப்படியான உதவிகளை புரிவதற்கிறதே, இது நம்முடைய மார்க்கம், நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதனாலதான் ஷேக் யூசுப் காந்தலி அவர்கள் ஹயாத்து சஹாபாவுடைய இரண்டாவது பாகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு முஷ்ரிக்குக்கு ஒரு காஃபிருக்கு எப்படி கொடுப்பது என்ற தலைப்பில், ஒரு காஃபிருக்கும் செலவழிக்க வேண்டும் என்ற தலைப்பில் அவர்கள் அழகான சில சம்பவங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு காஃபிருக்கு கொடுப்பது, ஒரு சம்பவங்களை குறிப்பிடுகிறேன். மேலான சகோதரர்களே, பிரியார்களே, சஃபான் பின் உமையா உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரு ஒரு விரோதிதான் சஃபான் பின் உமையா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மனிதர் ஒரு முஸ்லிக்காக இருக்கிறார். இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இவரை பார்க்கிறார்கள். ஆடு மந்தை ஒட்டக கூட்டம் அப்படி குமிந்திருக்கிறது. அதை ஆச்சரியமாக அந்த சஃபான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபான் பார்த்து கேட்டார்கள், சஃபான் உனக்கு இது வேணுமா என்று கேட்டார்கள். ஆமாண்டா, அனைத்தையும் எடுத்துக் கொள்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த சஃபான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கனிவான சோழர்களை பெரியார்களே, சஃபான் யார்? உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவன் பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார். அந்த மனிதருக்கு நபியவர்கள் செய்தது என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் செய்யும் தர்மம் அது எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது. கலக்கல்லாஹுல் அர்த ஜாலத்தில் அர்பு அன் தமீத், பூமியை அல்லாஹ் படைத்தான், பூமி அசைய ஆரம்பித்தது. கலக்கல்லாஹுல் ஜிபால, அல்லாஹ் மலையை படைத்தான். மலக்குமார்கள் கேட்டால் ஜிபால், மலை விட சக்தி வாய்ந்து கொண்டிருக்கிறதா? நாம் அல் ஹதீத் இரும்பு, அல்மின் ஹல்கஷன் அசத்துமின் ஹதீ, இரும்பை விட சக்தி வாய்ந்து கொண்டிருக்கிறதா? நாம் நார் நெருப்பு, அல்மின் ஹல்கஷன் அசத்துமின் ஆரவின் மகம் செய்யும் தர்மம் வலக்கரத்தால் கொடுக்கிறான் இலக்கணத்துக்கு தெரியாமல், அதே பூமியை விட, மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, காற்றை விட, தண்ணீரை விட சக்தி வாய்ந்தது. உலகத்தில் உள்ள இந்த படைப்புகளை விட சக்தி வாய்ந்ததுதான் ஒரு மனிதனுடைய தர்மம். அது யாருக்கு கொடுக்கிறார்? அவர் காஃபிருக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? ஒரு எதிரை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? ஒரு ஒரு நண்பனுக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? தன் மனைவி கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? தன்னுடைய குடும்பத்தை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? தன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு கொடுக்கிறார். பக்கத்து வீட்டார் முஸ்லிம் அல்ல, பக்கத்து வீட்டார் யூதனாக இருக்கிறார், பக்கத்து வீட்டார் முஸ்லிக்காக இருக்கிறார், பக்கத்து வீட்டான் கிறிஸ்தவனாக இருக்கிறார், பக்கத்து வீட்டான் பௌத்தனாக இருக்கிறார், பக்கத்து வீட்டான் ஒரு இந்துவாக இருக்கிறார். அதல்ல, யார் பக்கத்து வீட்டாரோ அவருக்கு கொடுக்கிறார் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. கனிவான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இந்த விடயத்தை மிகவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த தர்மத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் இது பாராட்டுகிறார். இதுல மிஸ்கீனுக்கும் யதீமுக்கும் இன்னும் சிறை கைதிக்கும், சிறை கைதி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது அந்த காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள், இஸ்லாம் அது அடிமைகளை உரிமையிடுவதற்கு ஆர்வம் ஊட்டுகிறது. அடிமையை உரிமையிடுவது என்பதை மனிதனை ஒரு சுந்தரமான ஒரு ஃப்ரீடமான மனிதனாக ஆக்குவது. ஒரு மனிதன் ஒரு ஒரு மிருகத்தை போல அடிமையாக்கப்பட்டிருக்கிறார். அவனை உரிமையிடுவதை இஸ்லாம் ஆதரிக்கிறது. சில இபாதத்துக்கு கஃபாராவாக வரக்கூடிய நேரத்தில் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அது இல்லாத நேரத்தில் சஹாபாக்கள் 8 சஹாபாக்கள் 35 அடிமைகளை உரிமையிட்டார்கள். 8 சஹாபாக்கள் 35,000 slaves were freed by 8 சஹாபா. 8 சஹாபாக்கள், 8 சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய தொகை. அதுல முஸ்லிமும் இருந்தார்கள், காபிரும் இருந்தார்கள். ஹஜ்ரத் சுபைர் ரலியல்லாஹுவர்கள் அவர்களுக்கு இருந்த அந்நியர்கள், அவர்களுக்கு இருந்த ஆயிரக்கணக்கான அந்த காலத்தில் இருந்த அடிமைகள், அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பணத்தை ஆயிரக்கணக்கான ரூபாக்களை மாலையாகுவதற்கு முன்போ அவர்களுக்கே கொடுக்காமல் வீட்டுக்கு போக மாட்டார்கள் என்பதாக ஹயாத்து சஹாபா முன்வைக்கிறது. ஆக கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, பிறருடைய கஷ்டத்துல உதவி செய்வது என்பதை ஹதீஸ்கள் மிக தெளிவாக, நான் கிராமத்து நாளையில மனிதனுடைய அஹ்லாக் தான் தராசுல மிக கனமாக இருக்கும். நற்குணத்தை விட அதிகமான பாரமான செயல்கள் வேறு எதுவும் இல்லை என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ், மா மின் ஷைஇன் அஸ்கலு மின் ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் குலுக், ஒரு மனிதனுடைய நற்பண்மை விட சுவையானதுனால கியாமத்து நாளுடைய தராஸ் காலத்துடைய நாளில் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய அமலை நெருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய நல்ல அஹ்லாக் தான் அவனுக்கு சிறப்புள்ளதாக இருக்கும். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من عز مصابا فله مثل اجر துன்பத்தில் சிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல், அந்த துன்பத்தில் சிக்கிருக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடியவருக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று, அந்த துன்பத்தில் சிக்கிருக்கக்கூடியவருக்கு கிடைக்க நன்மையை போன்று ஆறுதல் சொன்னவருக்கும் நன்மை கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதல் வார்த்தை, அல்லாஹ் எங்களுடைய ரப் உங்களுக்கு சுகத்தை தருவார், எங்களுடைய ரப் உங்களுக்கு நல்ல ஆசை தருவான் என்ற இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இதுதான் எனக்கு இந்த சிறந்த பண்பாடுகளை தருகிறது. மேலான சகோதரர்களை பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வல்லாஹு யுஹிப்பு ராசத்தில் லஹ்ஃபான், ஹாசத்தில் லஹ்ஃபான் சொல்லும் பொழுது சிரமப்படுவர்களுக்கு உதவி செய்வர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். சிரமப்படக்கூடியவர்கள் அவர்கள் யாராக இருக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸ் மிக தெளிவாக, நபியவர்கள் மிக தெளிவாக சொல்வதை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை முன்வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்ராஹிமூன் யர்ஹமுஹு ரஹ்மான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை புரிவன் மீது அவன் கருணை உள்ளவனாக இருக்கிறான், கருணையாளன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் மிகவும் இரக்கமுள்ளவன், அவனுடைய கருணையை நாம பார்க்கிறது இல்லையா, அவனுக்கு நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் 4-3 வீதம் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த ரஹ்மான் அஸ்ஸபூர், அவன் பொறுமையாளன், அவன் எவ்வளவு கொடுத்துக் கொண்டிருக்கிறான், கொடுக்கிறான், அவன் தயாரம் உள்ளவன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான்ல அஞ்சலு திருக்கிறது, ரஹீம்ல நாலு திருக்கிறது, அஞ்சலித்து வரக்கூடிய நிலத்துல அவன் முஸ்லிம்கள் மீது, காபிர்கள் மீது, எல்லோரும் மீது இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அர்த்தமுக்கும் மனசு சமா, பூமியில் உள்ளவர்கள் மீது இறக்கம் காட்டுங்கள், வானவர்கள் உங்கள் மீது இறக்கம் காட்டுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபிமார்களுடைய ஒரு பண்பு அதுதான், தனக்கு யாரும் ஆபத்து, தனக்கு யாரும் துன்பம், தனக்கு யாரும் கஷ்டம் தந்திருந்தா அந்த கஷ்டம் தந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டா அந்த பலசை ஞாபகப்படுத்துறதே கிடையாது. அந்த பலசை ஞாபகப்படுத்துறதே நபியுடைய பண்பல்ல. ஒரு ஹதீஸ், மிக தெளிவான ஹதீஸ், ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூனு இம்மா இம்மா என்று சொல்லக்கூடிய மனிதராக நீ ஆகிவிடாதே, ஏ மக்களே, இம்மா என்பவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். நபியர்கள் சொல்றார்கள், இம்மா என்ன, இன் அஹ்ஸனன்னாஸு அஹ்ஸன்னா, அவர்கள் நலவு செஞ்சா நாங்கள் நலவு செய்வோம், இன் தலமோ தலம்னா, அவர்கள் அநியாயம் செய்தா நாங்களும் அநியாயம் செய்வோம், வத்தினோ வலாக்கின் வத்தினோ அன்புசக்கும், இன் அஹ்ஸனன்னாஸ் அன்துஹ்ஸனு வஇன் அஸாஉ ஃபலா தஸ்லமு, அவர்கள் நலவு செய்தா நீங்க நலவு செய்யுங்க, அவர்கள் தீங்கு செய்தால் நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம், நீங்கள் நலவு செய்யுங்கள். அவர்கள் பழிக்கு பழி எடுப்பது என்பது எங்களுடைய மார்க்கத்தின் பண்பாடு அல்ல. யூசுப் அலை சலாத்தை முன்மாதிரியாக வைக்கிறது. ஹலரத் யூசுப் அலை சலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பலத்த சோதனை கொடுத்தார். யாரால் அவர்களுக்கு அந்த சோதனை ஏற்பட்டது? சகோதரர்களால் ஏற்பட்டது. இன்னொரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு, ஒரு முஸ்லீம் இன்னொரு தன்னுடைய சகோதரனுக்கு, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு, கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஒருவருக்கொருவர் சில நேரம் தவறுகள் நடக்க இடம் ஆடியிருக்கிறது. மனிதன் தான் வழக்கல்ல, மனிதனால் தவறுகள் ஏற்படும். ஒருவர் ஒருவருக்கு அநியாயம் செய்து விடுகிறார், அதே நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்டு வந்தால் அவரை மன்னித்து விட வேண்டும். மன்னிக்காத கல் நெஞ்சம் அது மனித நெஞ்சமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பாடை தான் வளர்த்தார்கள். மன்னிப்பதை மார்க்கத்தில் உன்னுடைய வேலைக்காரன் இன்று கூலியாளர்கள் தினம் அமெரிக்கால 1886 சிகாகோல 60 சொச்சபேர் காயப்படுத்தப்பட்டு 7 பேர் அவர்கள் கொல்லப்பட்ட தினம்தான் இன்று மே டே என்று ஞாபகப்படுத்தப்படுகிறது. அந்த வேலையாளர்கள் ஒர்க்கர்ஸ் டே என்று அந்த மக்களுடைய தினம் என்று ஞாபகப்படுத்தப்படுகிறது. வேளாண் கனிவான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்பு வேளையாளர்கள் தினத்தை, முதலாளி மக்களின் தினத்தை எப்படி அவர்கள் காண்பித்தார்கள்? நபியுடைய மருமக்கள் மார்களில் ஒரு மருமகன் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு யார்? ஒரு யூதனுடைய தோட்டத்தில் வேலை செய்தவர்கள், தொழிலாளிகள், முதலாளிகள் என்பதை அது அன்றை மதீனாவில் முன்வைக்கப்பட்ட கன்செப்ட் ஆனது. அறியாமலோடு அது ஒவ்வொரு நாளும் ஒரு மேடை மாத்திரம் ஞாபகப்படுத்துறதல்ல, இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துறது. வியாபாரத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நேரம், வியாபாரம் வேலை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நேரம், அவனுடைய வேர்வை காய்வதற்கு முன்பு, அந்த வேர்வை காய்வதற்கு முன்பு அவனுடைய கூலியை கொடுத்துவிடு. தான் கஷ்டத்துல சிக்கிக்கொண்டு தடுமாறக்குல, உயிருக்கு ஆபத்து வந்திருக்க கூடிய நேரத்துல, நான் என் வேலையாளனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் சேர்த்து வச்சிருந்தேன், அதால பெரிய ஆடு மந்தை ஒன்று உண்டாயிருச்சு. அந்த ஆடு மந்தைய கேட்டு வந்தார் அந்த வேலைக்காரர். அவருக்கு சொன்னேன், உண்ட ஊதியம் உண்ட வேலை சிந்தா இருக்குது. அவர் ஆச்சரியப்பட்டார், இவ்வளவு பெரிய தொகையில் என்னோட விளையாடுவாரா என பஸ் என்று சொன்னார். இல்ல, இதெல்லாம் உனக்கு தான் என்று சொன்ன நேரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனார். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்லு பாற கல்லை நகர்த்துவதற்கு, அவர்களுக்குள்ள சிரமத்தை போக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி செய்தார். மேலான கண்ணியமான சகோதரர்களுக்குரியார்களே, எங்களுடைய மார்க்கம் பொருளாதாரத்தின் அடிப்படையை விளங்கி வைத்திருக்கிறது. வேலையாளர்களுக்கு எப்படி கூலி வழங்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறது. அல்லது எல்லாமே யூதருடைய தோட்டத்தில் வேலை செய்தார்கள். அதற்கு உஸ்மானது எல்லாரும் பலரையும் வைத்து வேலை வாங்கினார்கள். நபியுடைய ஒரு மகன் முதலாளி, ஒரு மகன் கூலியாளி. இதை இதுக்கு மத்தியில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்தின் முன்பு எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னார். ஆடுமைக்க கூடியவர்களாகவும் இருந்தாலே அதற்கு ஹதீஜாவுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையில அவரது முதலாளியும் தான், ஒரு வகையில் அவரது வேலைக்காரரும் தான். வேலைக்காரராகவும் முதலாளியுமாக இருந்து அவர்கள் உலகத்துக்கு வழிகாட்டினார்கள். எந்த முறையில் வேலைக்காரர் வேலை செய்ய வேண்டும், எந்த முறையில் முதலாளி அந்த முதலாளித்துவத்தை தன்னை எடுத்து நடக்க வேண்டும். சோசலிசம், கேபிட்டலிசம் உலகத்தில் அழிந்து கொண்டு போகக்கூடிய அந்த காட்சியை நாம் உலகத்தில் கண்டோம். எப்படி இந்த சோசலிசம் அழிந்தது என்பதை, அதில் உள்ளவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்பதை கண்டோம். முதலாளித்துவம் என்று எப்படி அவை சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எப்படி மக்களுடைய அழிவு உலகத்தை இன்றை எவ்வளவு பெரிய சிரமத்தில் ஆளாக்கியிருக்கிறது என்பதை கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் 1400 வருஷத்துக்கு முன்பு இஸ்லாம் காட்டிய அந்த 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 முதலாளித்துவம், தொழிலாளித்துவம் என்பது அது மிக முன்மாதிரியானதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி செல்லும் ரெண்டு அமைப்பிலும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பரிபூர்ண மனிதர், அவர்கள் ஒரு பெரும் சிறந்த மனிதர். எதை எடுத்தாலும் அவர்களை பார்க்கலாம். ஒரு வியாபாரியாக இருந்தும் பார்க்கலாம், ஒரு தொழிலாளியாக இருந்தும் பார்க்கலாம், அவருடைய குடும்பத்தை ரெண்டாகவும் பார்க்கலாம். அவர்களது எல்லாம் மாமனார், உமரது எல்லாம் மாமனார். அவர்கள் எப்படி வியாபாரிகளாக இருந்தார்கள், அவர்கள் முதலாளிகளாக இருந்து எப்படி தன்னுடைய வேலைக்காரர்களுடன் நடந்து கொண்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை பார்த்து, பிலால் மதீனாவில் நீ முஅஸ்ஸினாக இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. ஓ அபூபக்கர் அவர்களே, இன்னைக்கு நீங்க கலீஃபாவாக இருக்கீங்க, என்ன நீங்க அடிமையாக இருக்கிற நேரம் என்ன உருமையிட்டீங்க, எனக்கு ஸ்லேவரியிலிருந்து ஃப்ரீடம் தெரிவித்து தந்தீங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு அதை ஞாபகப்படுத்தி நீங்க எனக்கு இந்த மாசினாக இருக்க சொல்றீங்களா இல்ல என்று சொன்ன ஃப்ரீடமாக விடுறீங்களா என்று கேட்டார்கள். நீங்க நடந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதனால் எங்களுடைய மார்க்கம் சரியே 1400 வருஷத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிரமப்படக்கூடியவர்களுடைய சிரமம் அது தொழிலாளியாக இருக்கலாம், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், அவர் இந்துவாக இருக்கலாம், அவர் கிறிஸ்டியனாக இருக்கலாம், அவர் யூதராக இருக்கலாம், தொழிலாளி யாராக இருக்கலாம், செல்லும் ஹிஜ்ரத் சென்று போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை அபுபக்கரவர்களுடைய ஒட்டகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு முஸ்லிக்கை வேலைக்காரராக நபியவர்கள் இருக்கிறார்கள். கன்ஃபிடன்ஸ் அவர் மீது ஒரு நம்பிக்கை நபியவர்களுக்கு இருந்தது. யாரை அப்படி செய்ய முடியுமோ எங்களுடைய மார்க்கம் அதற்கும் அனுமதிக்கிறது. எங்களுடைய மார்க்கம் மிக விசாலமானது, மிகவும் சிறப்பானது. அதை நபியுடைய இந்த அடித்தளைகளை விளங்க வைக்கிறது. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அன்பாடுதான் யாரும் எனக்கு துன்பம் செஞ்சுட்டா அவருடைய துன்பத்தை ஞாபகப்படுத்துறதில்லை, அவர்களுக்கு என்ன துன்பம் இருக்குதோ அந்த துன்பத்தில் நானும் உதவி செய்வது. நான் சொல்லக்கூடிய நிமிஷத்தை கவனமாக கேளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் அவை ஜோசப் என்பதாக கிறிஸ்தவர் அவர்கள் பைபிளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவை யூசுப் என்பதாக குர்ஆன் மிக அழகான சம்பவம் சூரா யூசுஃபில் மிக அழகாக அல்லாஹு தஆலா எடுத்துக் கொள்கிறார். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பதவியை கொடுத்தால் அவர்கள் ஒரு மந்திரியாக மாறினார்கள். மந்திரியாக மாறின யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட எல்லா சகோதரர்களும் கஷ்டத்தில் வந்து நின்ற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லி காண்பிக்க இல்லை, எங்க சகோதரர்களே நீங்கள் யாரும் இன்றைக்கு எங்களுக்கு வந்திருக்கிறீங்க, எனவே நீங்க தூக்கி அன்றைக்கு கருத்துல போட்டீங்க என்று ஒரு நாளும் சொல்லல. இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்று தரும் ஒரு பெரும் பாடம். எங்களுடைய குர்ஆன், எங்களுடைய ஹதீஸ், எங்களுடைய சஹாபாக்கள் இந்த அடிப்படையை தான் விளங்கி வைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி செய்த உதவிய சஹீஹ் புகாரி ஆறாவது சத்து கிதாபு தயம்மும் தயம்முடைய பாடத்தில் 344வது ஹதீஸ் ஹதரத் இம்ரான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு பெண்மணி, ஒரு காஃபிரான பெண்மணி, ஒரு முஸ்லிக்கான பெண்மணி, முஸ்லிம் அல்ல, அதே ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபியவர்கள் முன்னிலையில் வந்து இருந்தார். அவருடைய பாத்திரத்தில் தண்ணீர் நபிக்கு உதவியாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாலே இந்த பெண்ணுக்கு உதவி செய்யுங்க. சஹாபாக்கள் கஷ்டமான நேரத்தில் அந்த பெண்ணுக்கு பாரி வழங்கினார்கள், குறித்து உதவினார்கள், பொருளையும் கொடுத்தார்கள், பணத்தையும் கொடுத்தார்கள், பிறகு தாராள தன்மையோடு நடந்து கொண்டார்கள். சுபஹானல்லாஹ், அந்த பெண் ஊருக்கு போய் சொன்னார், இந்த மனிதர் புனிதமாக வந்தது, இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று பாராட்டினார். இந்த ஒரு காலத்தில் அந்த பெண்மணி அந்த ஊர் மக்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த ஊரே இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது. கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, எங்களோட மார்க்கம் இப்படிப்பட்ட விசாலமான மார்க்கம். அதனால் இன்று நாங்கள் வேண்டிக் கொள்வது, வன்னியில் பாதிக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய தமிழ் சகோதரர்களுக்கு நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் அன்னால் முடியுமான உதவியை செய்ய வேண்டும். லட்சக்கணக்கான முஸ்லிம் மண்ணில் உள்ள இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ காரணத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பாதிக்கப்பட்டிருக்க யுத்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆடை இல்லாம உணவில்லாம கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் வேண்டிக் கொள்வோம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களாக இருக்கலாம், அண்ணாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாராள உள்ளத்துடன் நபியவர்கள் காட்டிய இந்த வழிகாட்டலுடன் பணக்கு அல்லாஹ் தந்த செல்வத்தை கொண்டு இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து நாம வெளியேற்றப்பட்டோம், அண்ணாவிலிருந்து வெளியேற்றப்பட்டோம், பாமர மக்கள் எங்களை வெளியேற்றவில்லை, பாமர மக்களால் நாம் வெளியேற்றப்படவில்லை. அப்படி வெளியேற்றப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக லட்சக்கணக்கான முஸ்லிம்களும் அகதிகளாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அகதிகளாக இந்த நாட்டில் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, வருத்தம் இருக்குது. இருந்தாலும் மனித நேயம், மனித பண்பும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமும் மீனும் தனக்கு ஒரு பாரிய ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த நேரத்தில் இதனால்தான் நாம ஒரு அப்பீலை முன்வைத்திருக்கிறோம். யாருக்கு முடியுமோ, இந்த நாட்டில் என்னென்ன வகையில் முடியுமோ, என்ன தேவைகள் இருக்கிறது என்பதெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினகரன் பேப்பருடைய கடைசி பதவியிலும் மற்ற பேப்பர்களில் வந்திருக்கிறேன். யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று மேலான சகோதரர்களே அந்த இடத்துல போய் கொடுக்க முடியுமா? மசூதிகள் ஒன்று திரட்டி கொடுக்க முடியுமா? அல்லது அந்த முஸ்லிம் கவுன்சில் மூலமாக கொடுக்க முடியுமா? எல்லோரையும் உங்களுடைய ஒரு பொருளையும் இன்னொரு ஆடையையும் ஒரு மாவு பக்கத்தையும் உங்களால் முடியுமான எதையும் கொடுத்து உதவுவது, இதுதான் மனித பண்பாடு, இதுதான் குர்ஆன் நமக்கு வலியுறுத்துவது, இதுதான் நபியவர்கள் நமக்கு காட்டியவனே, இதுதான் சஹாபாக்கள் முன்வைத்த இஸ்லாம். இந்த இஸ்லாமிய பண்பாடை நாங்கள் எங்களுடைய தாராள தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எமக்கு உதவி செய்வான். அல்லாஹுடைய உதவிகளுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். அல்லாஹ் இஸ்லாத்தை சேவர்கள் நம்முடைய பழக்க வழக்கத்தில் கொண்டு வர விரும்புகிறார். அதனால் குர்ஆன் நமக்கு தரும் இந்த பாடத்தை மிக தெளிவாக முன்வைப்போம். அது யாராக இருக்கலாம், அல்லாஹு தஆலா எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு மிருகத்துக்கும் உதவி செய்தவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பதாக வாக்களித்திருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய இந்து சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது ஆயுதம் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் பாதிக்கப்பட்ட யாராக இருக்கலாம், அவர் போர்சஸ் உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களும் காலோடைந்த நிலையில கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய நாங்கள் யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களா? இதுதான் எங்களுடைய தீன் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அவை போர்சஸாக இருக்கலாம், அது சிவிலியன்ஸாக இருக்கலாம், அது பௌத்தராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ் தந்த நமக்கு செல்வத்தை ஆறுதல் வார்த்தைகள் மூலமாக, பணத்தின் மூலமாக, பொருளின் மூலமாக முன்வைப்பதே குர்ஆனுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. அத்தோடு சகோதரர்களை, சென்ற வாரமும் அறிவிக்கப்பட்டது, பலரும் நம்மிடத்திலும் செம்மியாவிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், பால் மா விஷயம், வெளிநாட்டிலிருந்து இறக்கப்பட்ட பால் மாத அண்டிக் கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம், அதை ஒரு சந்தேகமே தவிர அதில் எந்த விதமான ஆதாரமும் இதுவரைக்கும் எம்மிடத்தில் முன்வைக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஹராம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு பூர்த்தியான ஆதாரங்கள் தேவைப்படும். அந்த ஆதாரம் வந்தால்தான் அந்த ஹராமாக இருக்கும். அதனால யாருக்கும் அப்படி தகவல், உறுதியான தகவல் இந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுடைய ஹலால் டிவிஷன் அதை அறிவிக்க முடியும். அப்படி இல்லாத சும்மா சந்தேகத்தை கொண்டு எந்த ஒரு ஹலாலான வஸ்தும் ஹராமாக மாட்டாது. இதையும் நாம் கருத்தில் எடுப்போம். அதே நேரத்தில் வேலையாளர்கள், தொழிலாளர்கள், இஸ்லாம் ரெண்டு தாராருக்கும் வழிகாட்டுகிறது. வல்ல அல்லாஹ் நபியவர்களுடைய பண்பாடுகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடக்க நம் அனைவர்களுக்கும் குருவேசி வாழாதே. யா அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ செய்ய வாழாதே. யா அல்லாஹ் என்னிடத்தில் நபியுடைய இந்த சிறந்த பண்புகளை தந்தருவாயாகவே. நாம் ஆகரத்துடைய சிந்தனை உள்ளவர்களாகவே, அவற்றுடைய ஞாபகம் உள்ளவர்களாகவே எங்களை ஆக்குவாயாவே. யால் இந்த நாட்டை ஒரு முன்னறியான நாட்டை ஆக்கிருப்பாயாவே. இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா நேர்வழியையும் கைதையும் எல்லா இதாயத்தையும் தந்தருவாயாவே. எல்லா எனக்கு போன பாதுகாப்பு தருவாயாவே. எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாவே. ஆகரத்துடைய சிந்தனை தருவாயாவே. அவற்றுடைய ஞாபகத்தை தருவாயாவே. எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், பேரங்கள் போக்கிடுவாயாவே. மண்ணில் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு எல்லா விமோசனத்தையும் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாவே. இந்த நாட்டில் நடக்கும் யுத்தத்தில் ஒரு முடிவை தந்து அனைத்து மக்களும் எல்லாம் ஒன்றுபட்சமான திருவசிவாயாவே. அலமீன்.